إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون وقال الله أيضا مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء صدق الله مولانا العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري بنيمان சகோதரர்களே, பெரியோர்களே, உலமாக்களே, எம்முடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அஞ்சி அவனால் ஏவப்பட்ட ஏவல்களாகிய அனைத்து கடமைகளையும் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவைகளையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி தடை செய்து வரம்புகள் இருக்கிறானோ அந்த ஹராமான பாவங்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் முதலில் அடியானாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பயம் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லாஹ், கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோரும் அல்லாஹுடைய நியமத்துகளை அருட்குறைகளை அனுபவித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நாம் எவைகளை எல்லாம் எம்முடையது என்று வைத்திருக்கிறோமோ அது அத்தனையும் அல்லாஹுடையது. அது அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நிர்வாணமாக வந்தோம், குழந்தையாக வந்தோம், வெறும் கையோடு வந்தோம். அல்லாஹ் ஆடை தந்தான், அல்லாஹ் காசு தந்தான், அல்லாஹ் சொத்து செல்வங்கள் தந்தான், அல்லாஹ் வயல் தந்தான், அல்லாஹ் வாகனம் தந்தான், அந்த அல்லாஹ் மனைவி மக்களை தந்தான், குழந்தைகளை தந்தான். இவைகள் எல்லாம் உலகத்தில் நம்முடையது என்று பார்க்கக்கூடியவை, என்னுடையது, என்னுடைய பெயரில் உள்ளது. ஆனால் என்னுடையதுதான் சில பேரிடத்தில் சொன்னால் சொல்வார்கள், இந்த தொழில் என்னுடைய முயற்சியை கொண்டு உருவானது, இந்த வாகனம் என்னுடைய நீண்ட நாள் கனவினுடைய முடிவு, இந்த வீடு என்னுடைய கற்பனை, இதற்காக நான் நிறைய சிரமப்பட்டிருக்கிறேன், இது என்னுடையது.
அல்லாஹ்வுடைய விருந்து எதை என்னுடையதென்று நாம் வைத்திருக்கிறோமோ, ஆனால் என்னுடைய திறமையால், என்னுடைய சக்தியால், என்னுடைய பவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதவைகளும் இருக்கிறது. அல்லாஹ்வுக்குரியது, கண்ணிருக்கிறது, பார்வை அல்லாஹ்வுக்குரியது. கண்ணிருக்கிறது, என்னுடைய பார்வை என்னுடைய மரணம் வரைக்கும் நீடிக்க வேண்டுமானால் அது அல்லாஹ்வுடைய கிருபை வேண்டும். கையிருக்கிறது, என்னுடைய கையினால் நான் சம்பாதிக்க வேண்டுமாக இருந்தால், என்னுடைய கையினால் நான் உழைக்க வேண்டுமாக இருந்தால், அந்த கையினுடைய சக்தியை அல்லாஹ் தர வேண்டும். காலிருக்கிறது, அந்த காலுடைய சக்தியை அல்லாஹ் உருவாக்க வேண்டும். நீங்கள் நிறைய நோயாளிகளை பார்த்திருப்பீர்கள், அல்லாஹ் அவர்களுடைய நோயை சுகமாக்குவானாக, நம் அனைவரையும் அந்த நோய்களை விட்டு அல்லாஹ் ஆரோக்கியமாக வாழ வைப்பானாக. வேற எந்த குறைபாடும் இல்லை, நன்றாக இருக்கிறார். ஆக்சிடென்ட் ஆகல, விழல, பெரியோர் விபத்து ஏற்படல, சும்மா இருந்தார், ஆரோக்கியமாக இருந்தார். ஒரு கை வணக்கம் இல்லை, ஒரு காலும் வணக்கம் இல்லை, ஒரு கண்ணும் வணக்கம் இல்லை. அவருக்கு சொல்லுவாங்க சிங்களத்தார அன்சபாக, அதாவது ஒரு ஒரு பக்கம் ஊனமுற்றவர். அவர் பிறப்பே ஊனமல்ல, அவர் பிறக்கும் போது ஆரோக்கியமாக வாழ்ந்தார், திருமணம் முடித்தார், தொழில் செய்தார், 40 வருட காலமாக ஆரோக்கியமாக வாழ்ந்தார். ஆனால் நடந்தது என்ன? அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒரு நரம்பை அல்லாஹ் இழுத்து விட்டார், ஊனமாகி விட்டார். வாகனம் ஓட முடியல, சொத்தை அனுபவிக்க முடியல, சொந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல, வைத்தியசாலை என்று அழைந்து கொண்டிருக்கிறார். ஆக கண்ணியமான சகோதரர்களே, நேரம் சுருக்கமாக இருப்பதால் தலைப்பு கூறுகிறேன். எம்மிடத்தில் இருக்கும் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது, எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. எதுவும் நமக்கு சொந்தமானது அல்ல. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த், வானம் பூமிகளுக்கு மத்தியில் இருப்பதையே அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரும் 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 எதற்கும் உரிமையாளர்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ் தந்திருக்கிறான், எல்லாமே அல்லாஹ் தந்திருக்கிறான். கேள்வி என்னவென்றால், அல்லாஹ்வுக்காக நான் என்ன செய்தேன்? எனக்கு பணம் தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னுடைய வாழ்நாளில் 40 வருடத்தை கழித்து விட்டேன், 50 வருடம் கழிந்து விட்டது. பேங்க் சேவிங்ல இத்தனை பணம், லட்சம் கோடி ரூபாய் வைத்திருக்கிறேன். ஆனால் சமூகத்திற்காக, மக்களுக்காக, மஸ்ஜிதுகளுக்காக, மதரசாக்களுக்காக, உலமாக்களுக்காக, ஏழைகளுக்காக, குடும்பங்களுக்காக, குடும்பத்தில் உள்ள நோயாளிகளுக்காக என்னுடைய பணத்தால் நான் என்ன செய்திருக்கிறேன்? இது பணக்காரர்களிடத்தில் நான் கேட்கும் ஒரு கேள்வி. நான் மட்டுமல்ல, இன்றைக்கு சமூகம் கேட்கிறது, நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கல்விமான்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுடைய கல்வியால், உங்களுடைய எஜுகேஷனால், உங்களுடைய திறமையால் இந்த சமூகத்திற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? 2017 வாழ்கிறோம், ஹிஜ்ரி 1438 வாழ்கிறோம். இன்றைய ஜெனரேஷன் சமூகமாக இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்திருக்கிறோம்? பணத்தாலும் கல்வியாலும். ஆனால் இதை ஒரு கேள்வியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் முன்னால் போன சமூகங்களுடைய வரலாறுகளை திரட்டுங்கள், அவர்களுடைய பணத்தினுடைய அந்த அந்த சேவையை திரட்டுங்கள். சுபஹானல்லாஹ், அவர்கள் இட்ட விதைகளில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூக பணியை மட்டுமல்ல, கல்வி ரீதியாகவும் இந்த மார்க்கத்தில் நாம் நிலைத்திருப்பதற்கும், இந்த மார்க்கத்தில் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் முன்னால் ஒரு சமூகம் செய்த அந்த தியாகம்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிரை கொடுத்தார்கள், இதுக்கு மேல என்ன கொடுக்கணும் சொல்லுங்களேன்? உயிரை கொடுத்தது ஒரு சமூகம், எதற்கு முன்னால் உள்ள ஒரு சமூகம். மரணம் கண்ணுக்கு முன்னால், எதிரிகள் கண்ணுக்கு முன்னால், நான் நுழைந்தால், நான் புகுந்தால், என்னுடைய திரும்பி வரக்கூடிய ஹயாத்துடைய வரவு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியோடுதான் அந்த சமூகம் களத்தில் குதித்தார்கள். வரலாறுகளை புரட்டுங்கள். உஹதுடைய போர்க்களத்தில் முன்னாள் முஸ்லிம்களுக்கு வெற்றியும் பின்னால் தோல்வியும் கிடைத்தது. வெற்றி கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஓரமாக இருந்து களைப்பாடினார்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், என்னுடைய ஒரு நண்பரை நான் பார்த்தேன், வெற்றி கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தால் மூன்று நாள் பசிக்கு பின்னால், பட்டணியாக இருந்ததன் பின்னால் ஒரு காய்ந்த ஒரு இறைச்சி துண்டை கையில் எடுத்து உண்ண ஆரம்பிக்கும் போது இரண்டாவது முஸ்லிம்களுக்கு தோல்வி என்ற சத்தம் வருகிறது. அவர் அந்த இறைச்சி துண்டை கையில் வைத்து ஒரு கவிதை படித்தார். உஹதுடைய மலையடிவாரத்தில் சொர்க்கத்துடைய நறுமணம் எனக்கு வருகிறது என்று சொன்னவராக இறைச்சி துண்டை வீசினார், களத்தில் குதித்து எதிரிகளோடு போரிட்டார். என்னுடைய கண்ணால் நான் கண்டேன், அவர் ஜனாசாவாக திரும்பி வந்தார். இரண்டாக கிழிக்கப்பட்டார்கள். இந்த பக்கம் ஒரு குதிரையையும் இந்த காரில் ஒரு குதிரையையும் கட்டிவிட்டு இரண்டு திசையாக குதிரையை விரட்டப்பட்டார்கள், இரண்டாக கிழிக்கப்பட்டார்கள். கம்பத்தில் அறையப்பட்டு எதிரிகள் கேட்கிறார்கள், உனக்கு இறுதி ஆசை என்ன, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? அந்த சஹாபி சொல்லுகிறார், என்னுடைய கடைசி ஆசை என்னவென்றால் இரண்டு ரக்காத் தொழ வேண்டும். எங்கிருக்கிறாரே, கண்ணுக்கு முன்னான மரணம், சுத்தி எதிரிகள், கம்பத்தில் அறையப்பட்டிருக்கிறார், காவிரிகள் கேட்கிறார்கள், உன்னுடைய இறுதி ஆசை என்ன? சொல்லுகிறார் அந்த மனிதர், என்னுடைய கடைசி ஆசை என்னவென் தெரியுமா, இரண்டு ரக்காத் தொழ வேண்டும். தொலை நேரம் கொடுக்கப்படுகிறது. அவசரமாக தொழுது முடித்தார். கேட்டார்கள் எதிரிகள், இவ்வளவு அவசரமாக முடித்து விட்டீர்கள்? சொன்னார் அந்த மனிதர் சஹாபி, நான் மரணத்திற்கு பயந்து தொழுகையை நீட்டுகிறேன் என்று எண்ணீங்கள் என்ன மாட்டீர்கள் என்றார். மரணத்திற்கு பயந்து நீளமாக தொழுகிறான் என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் என்றிருந்தால் என்னுடைய தொழுகையை நான் நீடித்திருப்பேன் என்று சொல்ற. அவசரமாக சலாம் கொடுத்தார்கள். கடைசியில கேட்டாங்க, இந்த அம்ப கம்பத்தில் இருந்து உன்னை கலட்டி விட்டு முஹம்மதை கொண்டு வந்து வைத்து அவரை நாங்கள் கொலை செய்தால் நீ விரும்புவாயா? சொன்னார் சஹாபி, ஏ மனைவிகளே, நான் மனைவியோடு நிம்மதியாக தூங்கும் போது என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலும் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முள் தைப்பதை நான் விரும்ப மாட்டேன். சொல்லுவதை விரும்ப மாட்டேன். இவர் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறை, தபூக்குடைய போர்க்களம், வறுமை, சஹாபாக்களத்தில் எதுவும் இல்லை. சஹாபாக்களை பார்த்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, உங்களால் முடிந்தவைகளை கொண்டு வாருங்கள், எல்லோரும் எல்லாம் கொண்டு வந்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியாக விசாரித்தார்கள், நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க, கடைசியாக அபூபக்கரையும் உமரையும் இரண்டுகளையும் வைத்து முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா அபூபக்கர், நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏந்த வீட்டில அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கிறேன். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூபக்கர், கடைசி இடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்ராத்துல சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எல்லோருக்கும் எனக்கு செய்த உதவிக்கு மறு உதவி செய்து விட்டேன், எல்லோரும் எனக்கு கைமாறு செய்தார்கள், உதவி செய்தார்கள், எல்லோருக்கும் நான் மாறி கைமாறு செய்து விட்டேன். இல்லா அபாபக்கர், அபுபக்கரை தவிர. ஏனென்றா அவர் செய்த உதவிகளுக்கு கைமாறு செய்யும் அளவுக்கு என்னிடத்தில் வசதி இல்லை. அந்த அளவுக்கு செய்திருக்கிறார். தனிமனிதராக வந்தேன், என்னை என்னுடைய சாச்சா கூட வெறுத்தார், என்னுடைய குடும்பம் வெறுத்தது. அல் அமீன் என்றவர்கள் நம்பிக்கை இல்லாதவர் என்றார்கள், அஸ்வாதிக் என்றவர்கள் பொய்யர் என்று சொன்னார்கள். ஆனால் தனி மனிதராக இந்த நீரை சொல்லும் போது எனக்கு துணையாக அல்லாஹ் அபூபக்கரை தந்தான், அபூபக்கரை தந்தான். கோடீஸ்வராக இருந்தவர் கடைசி நேரத்தில் சுபஹானல்லாஹ் பரம ஏழையாக மூத்தார். அதனால சொல்லந்தா சொன்னார்கள், எனக்கு கைமாறு செய்த எல்லோருக்கும் எல்லாம் செய்துவிட்டு அபுபக்கரை தவிர. அவருக்கு கைமாறு என்ன தெரியுமா? ஜன்னத்தில் சொர்க்கத்தில் நான் கைமாறு வைத்தேன். அது என்ன தெரியுமா? என்னுடைய அபுபக்கர் நுழையாத வரையில் யாரும் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. வெளியமான சகோதரர்களே, எமக்கு முன்னால் வாழ்ந்த இது ஒரு சமூகம். இதை நாங்கள் சஹாபாக்கள் என்று சொல்லுவோம், நபியுடைய தோழர்கள் என்று சொல்லுவோம். குடும்பத்தை இழந்து, மனைவியை இழந்து, உயிரை கொடுத்து, சொத்தை இழந்து இந்த தீனை இந்த பூமியில் நிலைநாட்டினார். அந்த பிச்சையில, அந்த தீனில நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு சமூகம் வாழ்ந்தது சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த ஒரு சமூகம். அந்த சமூகம் இந்த தீனை பாதுகாத்தது, அந்த சமூகம் இந்த தீனை பாதுகாத்தது. எப்படி? உதாரணமாக சொல்லுகிறேன், புகாரியில 7000 ஹதீஸ்கள் இருக்கிறது, 7500 ஹதீஸ்கள் இருக்கிறது. நான் கேட்கிறேன், 7500 ஹதீஸ்களையும் சன்னதாரே செல்லம் இப்படி ஒரு ஹுத்பாவிலே வா சொன்னார்கள், 7500 ஹதீஸ்களையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஜும்மாவிலே சொன்னார்கள் இல்லையே? ஏதோ ஒரு நேரத்தில், யாராவது இடத்தில், எங்கோ ஒரு சபையில் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த புகாரியில் மட்டும் 7000 சொத்தம் ஹதீஸ் என்றால், புகாரியில், முஸ்லிமில், அபுதாவுதில், திருமிதியில், நசையில், இப்னு மாஜாவில், இதர கிதாபுகளில் சுபஹானல்லாஹ் லட்சோ பலட்சம் ஹதீஸ்களை யார் சேகரித்தார், யார் ஒன்று நடத்தினார்? சொத்தை இழந்தது மட்டுமல்ல, நிம்மதியை இழந்தார். ஒரு ஹதீஸுக்காக, ஒரு ஹதீஸுக்காக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பாலைவனத்தில் தொடர்ச்சியாக 16 நாட்கள் நடந்தார்கள். இந்த மனிதத்தில் நபி சொன்ன இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போனார்கள், ஹதீஸ் ஒன்று இருக்கிறது என்று கேள்விப்பட்டு, அந்த ஹதீஸ் இருக்கிற மனிதர் ஒரு மிருகத்தை கையில் வைக்கோலை வைத்துக் கொண்டு மிருகத்தை கூப்பிடுகிறார். கிட்ட வந்தவுடனே வைக்கோலை போட்டுவிட்டு மிருகத்தை பிடிக்கிறார். புகார் ஒளித்திருந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். முடிவு செய்தார்கள், மிருகத்தையே ஏமாற்றுகிறவனத்தில் ஹதீஸை எப்படி மாற்றி வைத்திருப்பார்? 16 நாட்கள் நடந்து மிருகத்தை ஏமாற்றுகின்ற மனிதனிடத்தில் இருக்கும் ஹதீஸ் அது உண்மையாக இருக்காது என்று திரும்ப 16 நாள் ஹதீஸை வாங்காமல் நடந்து கொண்டார். இத்தனை லட்சம் ஹதீஸ்கள். அது மட்டுமல்ல, கவனமாக கேளுங்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் என்று. சஹீஹான ஹதீஸ், லயீஃபான ஹதீஸ், பலஹீனமான ஹதீஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். விளங்குவதற்காக சொல்கிறேன், பாடம் விளக்கவில்லை, விளங்குவதற்காக சொல்கிறேன். சஹீஹான ஹதீஸ் என்றால், நபியிடத்தில் இருந்து அறிவித்த புகாரி வரைக்கும் 11 பேர், 40 பேர், 20 பேர் சொல்லியிருந்தால் இருபது பேருடைய பெயர்களும் அவங்க வாப்பாமாருடைய பெயர்களும் அவங்களுடைய குடும்பத்துடைய அந்த குணாதிசயங்களும் சரியாக இருந்தால்தான் அது சஹீஹான ஹதீஸ். அந்த ஹதீஸை அமல் செய்யலாம். லைபான ஹதீஸ்னா நபியிடத்தில் இருந்து புகாரி வரைக்கும் நசாயி வரைக்கும் இருபது பேர் சொல்லி இருப்பாங்க. ஆனால் அதுல ஒருத்தர் ஹதீஸ்ல இல்ல, ஏதாவது ஒரு சபையில் பொய் சொல்லி இருப்பார். அதனால சொல்லுவாங்க சபையில பொய் சொன்னவருடைய ஹதீஸ நாம அமலுக்கு எடுக்க முடியாது, அது லைபான ஹதீஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த அளவு ஹதீஸை அறிவித்த மனிதர்களையும் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து இந்த தீனை ஒரு சமூகம் முன்னாடுகள் பாதுகாத்து தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தீனுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? உயிரை கொடுக்க வேண்டாம், உயிரை கொடுக்க யாரும் சொல்லவில்லை, குடும்பத்தை இழக்க உங்களை யாரும் தூண்டவில்லை, பிள்ளைகளை அனாதையாக்க யாரும் சொல்லவில்லை, ஹதீஸ்களை நீங்க தேடவோ பாதுகாக்கவோ யாரும் சொல்லவில்லை. ஆனால் தரப்பட்ட இந்த தீனை உங்களுடைய சொத்தால் உங்களுடைய செல்வத்தால் செலவழித்து இந்த பூமியில் நிலைநாட்டுகிறேன். நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவேன், இன்றைக்கு இந்த நாட்டில் முஸ்லிமாகிய சமூகம், இந்த நாட்டை பொறுத்தவரையில், வேறு நாடுகளை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நாட்டை பொறுத்தவரையில் சுயநலவாதிகளாக வாழ்கிறோம், சுயநலவாதிகளாக வாழ்கிறோம். என்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும் பெரிய ஸ்கூல்ல, இன்டர்நேஷனல் குழந்தையிலேயோ எத்தனை லட்சம் காசு கட்டியாவது என்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை ஓத வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும், நான் என்னுடைய மகளுக்கு ஆடம்பரமான திருமணம் செய்ய வேண்டும். இன்னொன்று, யாரு என்ன குடும்பத்தில் நடந்தாலும் சரி, நாம் வருஷா வருஷம் உம்ரா போவோம். எங்க போகணும்? உம்ரா போகணும். ஆனால் எனக்கு முன்னால் வாழ்ந்த சகாபாக்களும் இல்லை, தாபியங்களும் இல்லை, சகாபாக்களை காணவில்லை, அவர்கள் தாபியங்களை காணவில்லை. ஆனால் எம்முடைய நாட்டில் எவருக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அவர்களை மட்டுமல்ல இதுவரைக்கும் உள்ள ஒரு சமூகத்தை யோசித்து சிந்தித்து வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நாட்டில் முக்கியமான பிரச்சனை என்ன? பஜார்களில், இலங்கையில் எங்க போனாலும் பஜாரில் கம்பீரமாக மஸ்ஜித் தான் இருக்கு. அதான் கேள்வியே, கேள்விக்குரிய பதிலை நாம் சொல்லிவிட்டோம். கேள்வியே அல்ல, மஸ்ஜிதுகள் இலங்கையினுடைய பஜாரில் மிக கம்பீரமாக இருக்கிறது எல்லா இடங்களிலும். அது என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானா, கடை கட்டுவதற்கு முன்னால், வியாபாரம் செய்வதற்கு முன்னால், கடை கட்டுவதற்கு முன்னால் என்னுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பஜாரிலும் தன்னுடைய பணத்தால் மஸ்ஜிதை கட்டினார், மஸ்ஜிதை கட்டினார்கள். ஒவ்வொரு பஜாரில் இருக்கிற பள்ளிகளை எடுத்து பாருங்கள், இது யாருடைய காணி, இது யாருடைய காணி, இது இந்த ஹாஜியாருடைய காணி. கடை கட்டுவதற்கு முன்னால் அல்லது கடையை கட்டியதன் பின்னால் இந்த இடத்துல பஜார்ல முஸ்லிம்கள் வந்தால் தொழுவதற்கு ஒரு இடம் வேண்டும், இந்த அங்க என்னுடைய காணியில ஒரு பகுதி, இதுல மஸ்ஜிதை கட்டுங்கள் ஒதுக்கினார்கள். மஸ்ஜிது கட்டப்பட்டது. சுபஹானல்லாஹ், எல்லா பஜார்களிலும் அல்லாஹ்வுடைய கிருபை, இந்த நாட்டில் மஸ்ஜிதுகள் நிரம்பியிருக்கிறது. யார் செய்தது? தம்பிள்ளையுடைய மஸ்ஜிதுடைய முக்கிய பிரச்சனை போனது. அந்த நேரத்தில் நாங்கள்தான் எல்லா உலமாக்களும் அந்த வரலாறை புரட்டினோம். எப்படி அங்கு மஸ்ஜித் வந்தது? சுபஹானல்லாஹ். எம்முடைய பகுதியை சேர்ந்த ஒரு ஊர்ல ஒரு ஊர் ஹாஜியார், அவருடைய பெயர் இஸ்மாயில் என்றிருந்தது. அவரு கடை வைத்திருந்தார். கடை வைத்து முன்னால கடை, மஸ்ஜிதுகளில் பிரயாணிகளுக்கு கடைக்கு பின்னால இங்கு பிரயாணிகள் தொழுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று போட் போட்டு தொழுகைக்குரிய ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். அந்த காணியுடைய பின்னுறுத்தி என்னவென்றால், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் இந்த காணி மஸ்ஜித் ஆக்கப்பட வேண்டும். அப்படித்தான் அங்கு மஸ்ஜித் வந்தது. தன்னுடைய கடையை மஸ்ஜித் ஆக்கினார். பாடசாலை எடுங்கள், பாடசாலைகளை 735 முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கிறது இந்த நாட்டில். அதுல 34 தான் தனியே பெண்களும் தனியே ஆண்களும் எல்லாம் கணவனாகவே இருக்கிறது. இது ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய கல்வியினுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம். என் ஞாபகம் 735 பாடசாலைகள் இந்த நாட்டில் இருக்கிறது. அந்த பாடசாலையினுடைய ஹிஸ்டரியை வரலாறு எடுங்கள். ஒவ்வொரு பாடசாலையினுடைய காணியும் ஒரு ஹாஜியாருடைய பெயர் இருக்கிறது. இந்த காணியை நீங்க பாடசாலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஹாஜியார் அன்பளிப்பாக கொடுத்தார். பின்னால் தான் அது அரச உடமையாக்கப்பட்டது. இதெல்லாம் வரலாறுகள். மையவாரியர் கொழும்புல ஒரு ஃபத்வாவுல நான் சொன்னேன், கொழும்புல ஒரு சின்ன ஒரு காணி துண்டு வாங்குவதாக இருந்தா எத்தனை கோடி வேணும்? இப்போ மதிப்பின் பிரகாரம். ஆனால் கொழும்பு சிட்டி 6 மையவாடி, 6 மையவாடி மாளிகாவத்தையுடைய மையவாடி இன்றைக்கு அரசாங்கமே அண்ணாந்து பார்க்கிறது. இவ்வளவு பெருமதியான ஒரு இடத்தில் புனம் குறைப்பதா, பறிமுதல் செய்ய முடியாதா? பண்டிகாலத்தை மாளிகாவத்தை போன்ற பகுதிகளில் சுவாரந்தா 6 மையவாடி இருக்கிறது. என்னுடைய முன்னோர்கள் நினைத்திருந்தால் கடை கட்டியிருக்கலாம், வீடு கட்டியிருக்கலாம், தொழிற்சாலை செய்திருக்கலாம், அவர்களுடைய வியாபாரத்தினுடைய ஏதோ ஒரு ஏற்பாடு செய்திருக்கலாம். ஆனால் யோசித்தார்கள், கொழும்பில் முஸ்லிம்கள் வாழ்ந்தால் மௌத்தாகினால் அடக்குவதற்கு காணி தேவை, அடக்குவதற்கு இடம் தேவை. தன்னுடைய காணியை, தன்னுடைய செலவால் ஒரு காணியை ஒதுக்கி மையவாடி என்று ஒதுக்கினார்கள். ஆனால் இவைகள் தாம் நம்முடைய வரலாறுகள், முன்னோர்களுடைய வரலாறுகள். இந்தியாவில் நம்முடைய முன்னோர்கள் இங்குதான் சேவை செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இங்கு மட்டுமல்ல, கடல் தாண்டியும் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் நாங்கள் ஓடுகின்ற நேரத்தில் ஒரு மஸ்ஜிதை காட்டி ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் இந்த மஸ்ஜித் இருக்கிற அல்லவா, இது உங்க நாட்டினுடைய ஒரு செல்வந்தர் கட்டி தந்தது. மதரசாக்கள் எல்லாம் ஹாஜியர் தான், இப்போ உள்ளவர்கள் அல்ல. எம்முடைய முன்னோர்கள், நான் அடிக்கடி சொல்வதென்றுதான், யாரு கோபப்பட்டாலும் யாரு பக்க சார்பாக பேசுகிறார் என்று சொன்னாலும் பரவாயில்லை என்று நான் சொல்லிவிட்டு சொல்லுவேன். அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்குவானாக, கம்பீரமாக தலை சிறந்த உலமாக்களை உருவாக்கிய முக்கியமான ஒரு பங்கு நலீம் ஹாஜியாரை சேரும். பாரிய ஒரு சேவை செய்தவன், நவீனியா என்ற ஒரு பாரிய ஒரு வளாகத்தை, ஒரு கட்டிடத்தை, ஒரு கலாபீடத்தை உருவாக்கி சொந்த சிலவான் சொந்த காணியில் சொந்த சொத்தை, முழு சொத்தையும் முழு ப்ராப்பர்ட்டியையும் தன்னுடைய கலாபீடத்திற்கு ஒதுக்கி இந்த நாட்டில் பாரிய ஒரு சேவை செய்தவர்.
ஆனா கை சேதம் என்ன செய்வா, வெட்கம் என்ன தெரியுமா? இத்தனை செய்து கண்டதையும் இன்று இந்த சமூகம் பராமரிக்க முடியாமல் இருக்கிறார். பள்ளி வச்சு தந்திருக்காங்க, பஜார்ல பள்ளி இருக்கிறது, பெரிய ஒரு பள்ளி. ஆனா இன்றைய கால நிர்வாகம், இன்றைய கால அந்த மஹல்லா வாசிகள் என்ன செய்யறாங்கடா, பள்ளி கட்டுறதுக்கு இல்ல, பள்ளிக்கு பெயிண்டடிக்க வசூல், பள்ளி கட்டுறதுக்கு இல்ல, பள்ளிக்கு பெயிண்ட் அடிப்பதற்கு வசூல். எவ்வளவு காலமா, ஒரு வருஷமா ஜும்மாவுக்கு பின்னாலே பள்ளியை நாங்கள் திருத்த போகிறோம், ஏழாவது போடுங்க, ஏழாவது போடுங்க. மையவாடிக்கு காலி கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் கை சேதம் என்ன தெரியுமா, மையவாடிக்கு வேலி அடிக்க போறோம், ஏழாவது போடுங்க. மையவாடிக்கு வேலி அடிக்க போறோம் கம்பியால, ஏழாவது போடுங்க. கம்பி வாங்கிட்டாங்க, சுபஹானல்லாஹ், எத்தனைனா ஒரு வருஷமா வசூல் நடக்கு. ஒரு இடத்துல ஒரு சப்பாவுக்கு போன நேரத்தில் அதனால் தர்மத்தை பற்றி பேசுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னு கேட்டா, பள்ளியில ஒரு பக்கம் கட்டினமாக குறையாடுகிறது, ஒரு பக்கம் கட்டி முடிஞ்சிருக்கிறது. எவ்வளவு காலமா, 13 வருஷமாக இருக்கிறது. ஆனால் அந்த மஸ்ஜிதில், அந்த மஹல்லாவில், அந்த ஊரில் பிரசித்தி பெற்ற செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஏன் இந்த சமூகம் ஒரு கஞ்சத்தனமான சமூகமாக மாறியது? ஏன் இந்த சமூகம் ஒரு லோபியான, பணத்தை வாரி இணைக்காத ஒரு சமூகமாக மாறியது? மாறிக்கொண்டிருக்கிறது. பழக்கம் எப்படியாக இருக்கிறது என்றால், ஒரு துவா சொல்லிக் கொடுத்தார்கள் சொல்லுமாறு செல்லம், கடன் வந்தால் கடன் தொல்லை அதிகமானால் ஒரு துவா ஓதுங்க. என்ன துவா? அல்லாஹுமே இன்னி அவுதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வஅவுதுபிக்க மினல் அஜிஸி வல் கஸல். இந்த துவாவுல ஒன்று வருகிறது, யா அல்லாஹ், என் மனக்கவலை, மனசங்கடம் எல்லாவற்றை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதுல ஒன்று வருகிறது, கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, செலவழிக்கக்கூடாது, பேங்களை சேமிக்கணும், பிள்ளைகள் இருக்கிறது, 5 பிள்ளை இருக்கிறது, 4 பிள்ளை இருக்கிறது. சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள், அல்லாஹ் செல்வத்தை தருவான். கண்ணியமான சகோதரர்களே, நம் அனைவருக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் தந்த செல்வம், அல்லாஹ் தந்த சொத்து, அல்லாஹ் தந்த காசு, இவையை தீனுக்காக பிரயோஜனப்படுத்த வேண்டும், தீனுக்காக செலவழிக்க வேண்டும், தீனுக்காக அவைகள் வாரி இணைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மதரசாக்கள், எத்தனையோ பள்ளி வாயில்கள், எத்தனையோ பாடசாலைகள் நிறைய தேவைகளோடு இருக்கிறது, நிறைய தேவைகளோடு இருக்கிறது. இவைகளை அடையாளம் கண்டு நம்முடைய பணத்தால் இவைகளுக்கு செலவழிக்க வேண்டும். இன்னொன்று இருக்கிறது, சமூக சேவை. சமூக சேவை, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஏன் பிள்ளை படிக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் வாழ வேண்டும், யாரை கசைக்கு புளிந்தாவது, யாருடைய ரத்தத்தை உறிஞ்சாவது என்னுடைய குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும். இதுவல்லதீன் சொன்னார்கள், ஒரு ஏழையுடைய கண்ணீர் இருக்கிறது அல்லவா, அது கூறிய வாளுக்கு சமம், கூறிய வாளுக்கு சமம். ஏழைகளுடைய கண்ணீரை தொடங்குங்கள், எங்கிருந்து, குடும்பத்தில் இருந்து. சில பேர் இருக்காங்க என்னன்னா, சதக்கா கொடுக்கிறேன், ஜக்கா கொடுக்கிறேன், எப்ப கொடுக்கிறேன்டா, ஒரு நோய் வரும், ஹார்ட் அட்டாக்கோ, ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே நீயத்து வைப்பாரு, இன்ஷா அல்லாஹ் இந்த ஹார்ட் அட்டாக் சுகமாயினா ஒரு மாடலுக்கு குர்பான் செய்வது. சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது இல்லை இஸ்லாம், இது இல்லை இஸ்லாம். தர்மம் செஞ்சிட்டு எல்லாரும் சொல்லுங்க, யாருந்தா தர்மம் செய்திருக்கிறேன், நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக, நோயை விட்டு பாதுகாப்பாயாக. சொர்க்கத்துல ஒரு மனிதர் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, மனிதா உன்னிடத்துல நான் தண்ணீர் கேட்டு வந்தேன், தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டு வந்த உலகத்துல நீ தரலையே, நீ தரலையே. மனிதன் சொல்லுவானா, யல்லா நீ என்னிடத்துல உலகத்துல தண்ணி கேட்டு வந்தியா? இல்லை. ஒரு நாள் ஒரு ஏழை மனிதன் உன்னுடைய வீட்டை தட்டி, மனிதா எனக்கு தாளிக்கிறது தண்ணிதா என்று சொன்னால் நீ அவரை விரட்டி விட்டார். அந்த நேரத்தில் அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் என்னை நீ கண்டிருப்பாய். ஒரு மனிதனை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், மனிதா நான் ஒரு நாள் உலகத்தில் பசிக்கு சாப்பாடு கேட்டு வந்தேன், தரலியே தரலியே. மனிதன் சொல்லுவான், யல்லா என்னிடத்தில் நீ பசிக்கு சாப்பாடு கேட்டு வந்தாயா? ஒரு நாள் உன்னுடைய வீட்டை தட்டி, மனிதா பசிக்கிறது ஏதாவது தா என்று சொன்ன நேரத்தில் எதுவும் இல்லை என்று விரட்டினாய். அந்த நேரத்தில் நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தால் என்னை கண்டிப்பாய். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டில் விலை உயர்ந்த ஒரு குதிரையில் ஒரு ஒட்டகத்தில் ஒரு மனிதன் வந்து தட்டி ஏதாவது தா என்று கேட்டால் நீங்க சொல்லக்கூடாது, இவ்வளவு பெரிய உடம்பு இருக்குது உனக்கு உழைக்கலாம், இவ்வளவு பெரிய ஒட்டகத்தில் வந்திருக்கிறாய், போய் சம்பாதியேன் என்று சொல்லாதீர்கள், அவனுடைய ஹக்கை கொடுத்து விடுங்கள், அது உங்களுடைய இடங்களை நீக்கும், தர்மம் உங்களை தடை காக்கும். இன்றைக்கு நிறைய பேருடைய நிறைய செல்வந்தர்கள் ஏழைகளுடைய நெருப்பில் வாழ்கிறார்கள். முதலாவது குடும்பத்தில் இருந்து எல்லாம் இருக்கிறேன். ஒரு தொழிலாளி வந்து சொன்னாரு, 20 வருஷமாக ஒரு முதலாளி இடத்துல வேலை செய்தார். அவர் சொன்னாரு, 20 வருடமாக என்னுடைய முதலாளி இடத்தில் நான் வேலை செய்கிறேன், ஆனால் என்னுடைய வீடு இன்றும் தகரமாக இருக்கிறது. நான் வேலை செய்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய முதலாளி கார் வாங்கினார், மாடி வீடு கட்டினார், பங்களா வாங்கினார், ஆனால் நான் இன்னும் அந்த ஓலை குடிசையில் தான் வாழ்கிறேன். இந்த பாவம் சும்மா விடாது, இந்த பாவம் எம்மை சும்மா விடாது. ஏழைகளுடைய துவா அது உங்களுடைய வாழ்க்கையின் பரக்கத்தை கொண்டு வரும், ஏழைகளுடைய கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையின் நஷ்டத்தை கொண்டு வரும். தர்மம் செய்யணுமா? முதலாவது செய்யணும் குடும்பத்தில். மாநாட்டாட்சி தேசிய பார்சல் பண்ணியாச்சு, ஹாஜியார் வேலில் தூக்கி போட்டுட்டு ஊரெல்லாம் ஏழைகளை தேடி சுற்றாரு, வீட்டுக்குள்ள உமாவே ஏழை, வீட்டுக்குள்ள தங்கச்சியே ஏழை, மச்சான் கூலி வேலை. ஒரு ஹாஜியார் வந்து கேட்டாராம், என்னிடத்தில் ஜகாத்துடைய பணம் இருக்குது 15 லட்சம். எவ்வளவு? 15 லட்சம். யாருக்கு கொடுக்க என்று ஒரு மௌனவியிடத்தில் பள்ளி மாமனத்தில் கேட்டாராம். யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. மௌனவி மனசில் நினைச்சாராம், நானே தேவையுள்ளவர்களா, என்னிடத்துல வந்து இந்த 15 லட்சத்தை யாருக்கு கொடுப்போம் என்று நினைத்தால் என்னுடைய பெயரை தான் முதல் தருவேன். ஏண்டா நான் அவ்வளவு தேவையை இருக்கிறேன். தண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கை ஞாபகம் வையுங்கள், எம்முடைய குடும்பத்தில் எம்மிடத்தில் நிறைய கௌரவம் நிறைந்த தேவை உடையவர்கள் இருக்கிறார். வாய் திறக்க மாட்டார்கள், வாய் துறக்க மாட்டார்கள். நீங்கள் அணுகி, நீங்கள் அவர்களை அணுகி அவர்களுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். வருஷா வருஷம் உங்க தங்கத்தில் பிரச்சனை முடிஞ்சதா? தாத்தா தங்கச்சி மாரெல்லாம் சிறப்பாக வாழ்றாங்களா? கஷ்டம் இல்லாமல், கடன் இல்லாமல் ஒரு மச்சான் நோயாளி அளிக்கிறார்கள், கடனோடு அளிக்கிறாரே. ஒரு உம்ரா போதும், இரண்டாவது உம்ராவுடைய பணம் மேல்மிச்சமாக இருந்தா மச்சானுக்கு கொடுங்க, தொழில் செய்யட்டும், தங்கச்சிக்கு கொடுங்க, தேவையை நிறைவேற்றும். உம்ரா அல்ல, ஹஜ்ஜுடைய நன்மை இல்லை. சமூகத்தில் சமூகங்களோடு சேர்ந்து வாழ்க்கை ஒருவா இருக்கிறது, ஒருவா. அதனால குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. கியாமத்தில் நீங்க நினைக்க கூடாது, இந்த பள்ளி கட்டுறதுக்கு வசூல் பண்ணும் போது பத்து பேருக்கு சீமந்தோரால் கொடுத்தார், நூறு பேருக்கு ஒரு ஆள் கொடுத்தார். இதைத்தான் அல்லாஹ் கியாமத்தில் அளவை நிறுவைக்கு கொண்டு வருவானாக்கும் அப்படின்னு நினைக்கவே. குர்ஆன் சொல்லுகிறது மலையளவல்ல, கடுகளவும், கடுகளவும். நீங்க செக்கட்டிய பொருளாதார அணுகி இங்க பாருங்க, நம்மள வசதிக்கு ஒரு சீமந்து பேக்கு வாங்கிட்டார், யார்கையும் சொல்லிடாருங்க, நம்மட வசதி அவ்வளவுதான் என்று யாருக்கும் தெரியாமல் கொடுத்தீர்களே. இதை அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்தில் நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க, தராசில ஒரு பக்கம் சீமந்துடைய நன்மை நிற்கும். துஹாத்தோட வந்தீங்க, துஹாத்தோட யாரும் இல்லை, துஹாவுடைய நேரம் பள்ளியில யாரும் இல்லை, உண்டியல் இருந்துச்சு, பள்ளி கட்டிடம் இருக்காக சேப்ப பார்த்தாரு, ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு. நம்ம அப்படித்தான தேடுறேன், சின்னத்தான் தேடுறேன், சிங்கத்தால் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு, ஆயிரம் ரூபாய் இருக்கு, இருபது ரூபாய் தேடுறாரு, இருபது ரூபாய் தேடி உண்டு எல்லாம் போட்டார். எப்ப முகாவுடைய டைம் யாருக்கும் தெரியாது, மௌத்தாகிறார். கியாமத்து வந்தது, அனரைகளுடைய நேரம், நன்மை தீமை. இப்ப அம்மா அந்த இருபது ரூபாயை காட்டுவார். இந்த அறிக்கை முகாவுடைய நேரம் நூறியாவில் இருபது ரூபா உண்டியல போட்டீங்க, அந்த நன்மை அப்பதான் ஹாஜியா நினைப்பாரு, அம்மா ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கணும். வீணாது செலவழியுங்கள். முன்னோர்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு நிறைய சேவை செஞ்சிருக்கிறார், நிறைய சேவை. நாங்க சென்ற இந்த 2017 ஏழை மாணவர்களை கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி பாடசாலை உபகரணங்கள் கொடுத்தோம். அப்பதான் விளங்கிச்சு, ஒரு குடும்பம் எவ்வளவு சிரமப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். நான் எல்லாம் அந்த நேரத்தில் குத்பாக்கள் சொன்னேன், உங்களோட பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைக்கு கொப்பி வாங்கும் போதும் ஒரு ஏழை பிள்ளைக்கும் சேர்த்து வாங்குங்க, ஒரு வறுமையான பிள்ளைக்கும் சேர்த்து வாங்குங்க, அல்லாஹ் உங்களோட பிள்ளைக்கு கல்வியில வரக்க செய்வான், உங்களை குடும்பத்தை பாதுகாப்பான், ஏழைகளுடைய கண்ணீரை தொடையுங்கள். ஏண்டும் இதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள் நேரமாகிவிட்டது. இன்றைக்கு திருமணங்களும் ஆடம்பரமாக, ஒரு திருமணத்தை கேள்விப்பட்டு சாப்பாடு கொடுத்து மிச்சப்பட்டு குழி தோண்டி புதைத்திருக்கிறார். ஆனால் 50,000 செலவழித்து ஒரு குமருடைய காரியத்தை செய்ய முடியாமல் ஏழைகள் வீட்டுக்குள் முடங்கியிருக்கிறார். சொல்ல முடியல, மெல்ல முடியல, வாப்பா இன்றைக்கு கடைகள்ல உட்கார்ந்து இருந்து பார்த்தால் விளங்கும், ஃபைலோட வராங்க, என்னென்னு விசாரித்த சொல்றாங்க, எங்கட குமருக்கு கல்யாணம் ஏதாவது உதவி செய்யுங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், பணத்தை தந்திருக்கிறான், நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறான். நம்முடைய பணங்கள் சேமிப்பு கல்ல, பேங்கில போடுறது கல்ல, கோடி ரூபாய் செலவழித்து இவரும் செலவழித்து செலவழித்தார், சேமித்து செலவழித்தார். இவர்களையும் யாரு சிறந்தவர் தான் சேமித்து செலவழித்தாரே, அவர்தான் சிறந்தவர். எனவே செலவழிக்க பழகுங்கள். ஆனால் இந்த சமூகம் இன்னும் கஞ்சனாக வாழ்கிறது. எந்த அளவுக்கு கஞ்சன் என்றா பள்ளிக்கு கடன், என்ன சந்தாவரி. நான் முன்னால சொன்னேன் பள்ளியை கட்டி கொடுத்துட்டு ஒரு சமூகம் அவுத்து, ஆனா கட்டி கொடுத்த பள்ளிக்கு பெயிண்டடிக்க வசூல், கட்டி கொடுத்த பள்ளிக்கு வேலி அமைக்க வசூல், கட்டி கொடுத்த பள்ளிக்கு நிர்வாகம் செய்த சந்தா வசூல்ல கடன், 11 மாசம் கடன், 5 மாசம் கடன். ஒரு பள்ளியில போட்டு போட்டு சந்தா வரி, யாருடைய வரி நிலுவையில் இருக்கிறதோ அவருக்கு சந்துக்கு தர மாட்டோம். இதெல்லாம் ஒரு 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 விடயமாகவே இது ஒரு சமூகத்தினுடைய சிறப்பாகிறது. எனவே செலவழித்து பழகுங்கள், பள்ளிகளோடு அணுகுங்கள், ஏழைகளை அணுகுங்கள், மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்யுங்கள், ஏழை குமரனை பாருங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானா, நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, நம் அனைவருடைய செல்வங்களையும் அல்லாஹ் நேரான சீரான பாதையில் செலவழிப்பதற்கு தௌஃபீக் செய்வானா. எந்த ஒரு சமூகம் நமக்கு முன்னால் இந்த தீனுக்கு முன்னோடிகளாக வாழ்ந்தார்களோ அவர்களுடைய பாதையில் பயணிக்க தௌஃபீக் செய்வாயாக. வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from beyond.